நாம் தொடர்ச்சியாக தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்தில் நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்தையும் அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தை தானியேல் தெரியப்படுத்தினதையும் நாம் பார்த்தோம். சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் என்பது ஆண்டவருக்குரிய காரியம். ஆகையினாலே ஆண்டவர் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் வெளிப்படுத்துகிறார். இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது இந்த சொப்பனத்தை குறித்து நாம் போன வாரத்தில் நாம் பார்த்தோம். அந்த சிலை, அந்த சிலை என்பது அன்றைக்கு உலகத்தில் இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்ததான பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் ஆரம்பித்து உலகத்தின் முடிவு வரைக்கும் உள்ள கடைசி சாம்ராஜ்யம் வரையிலும் அந்த ஒரே சிலையில் ஆண்டவர் சகல சாம்ராஜ்யங்களை குறித்த காரியங்களை, காலங்களை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று பார்த்தோம். அந்த சிலையை குறித்த அந்த தரிசனத்தின் காரியம் இன்னும் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது அந்த சிலையின் பாதத்தில் இருக்கிறதான 10 விரல்கள் பாதம் மற்றும் 10 விரல்களுடைய அந்த காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது கடைசி சாம்ராஜ்யம், அந்த 10 விரல்கள் என்பது யூரோப்பியன் யூனியனை குறிக்கும். இந்த யூரோப்பியன் யூனியன் 1956 ஆண்டு துவங்கப்பட்டு இப்பொழுதும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த யூரோப்பியன் யூனியனுடைய இப்பொழுது கிட்டத்தட்ட 28 நாடுகள் அதிலே ஐக்கியமாக இருந்தாலும் கூட அதில் சர்வ அதிகாரம் பொருத்தின நாடுகளாக 10 நாடுகள் மாத்திரமே உண்டு. அந்த விரல்கள் பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாக இருந்தது போல, இரும்பும் களிமண்ணும் ஒட்டாதது போல இந்த சாம்ராஜ்யங்கள் ஒட்டாமல் இருக்கும் என்று சொல்லி அன்றைக்கே சொல்லப்பட்டது. அதன்படிதான் இன்றைக்கும் இந்த யூரோப்பியன் யூனியனிலே இருக்கிற காரியங்கள் ஒரு புறம் அவர்கள் ஐக்கியமாக இருப்பது போல காண்பித்து கொண்டாலும் இன்னொரு புறத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒட்டாமல் இருப்பது உண்மை. ஐக்கியமாக இருப்பது போல காண்பித்து கொள்வதற்கு அடையாளம் அந்த நாடுகளுக்கு நடுவிலே அவர்களுக்கு கடந்து செல்வதற்கு விசா தேவை கிடையாது. பொதுவான யூரோ என்கிற கரன்சி அவர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் இருந்தாலும், இது வெளிப்பிரகாரமாய் ஐக்கியமாக இருப்பதை போல இருந்தாலும், சமீபத்தில் அதிலே முக்கியமான தேசமாக இருந்த யூகே, பிரிட்டன், அவர்கள் அதிலிருந்து வெளியே வந்துவிட்டார்கள். அதுதான் அன்றைக்கே சொல்லப்பட்டது. இரும்பும் களிமண்ணும் எப்படி ஒற்றோடு ஒன்று ஒட்டாததோ அதே போல அவைகள் ஒட்டுவது போலவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒட்டாமலும் இருக்கும் என்று சொன்னது போலதான் துல்லியமாய் அன்றைக்கு தானியேல் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த வெளிப்பாடு இன்றைக்கும் துல்லியமாய் நம்முடைய காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதுதான் கடைசி சாம்ராஜ்யம். இந்த பாதம், இந்த விரல்கள் உள்ள இந்த சூழ்நிலையில்தான் கையில் பெயர்க்கப்படாத ஒரு கல் ஒன்று பெயர்ந்து வந்து அந்த சிலையின் மேல் மோதி அதை தூளாக்கி போடும். பின்பு அந்த கல் வளர்ந்து பூமி முழுவதையும் நிரப்பிவிடும் என்று சொல்லி அந்த சொப்பனம் முடிவடைகிறது. அப்படி பார்க்கும் பொழுது கையினால் பெயர்க்கப்படாத அந்த கல் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறிக்கும். இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்து உலகத்தின் அத்தனை சாம்ராஜ்யங்களுக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தி அவரே பூமி முழுவதையும் ஆளுகிறவராக அவர் முழுவதும் நிரப்பி விடுவார் என்பதை காட்டுகிறது. இந்த கடைசி சாம்ராஜ்யத்தில் இருந்து தோன்றப்போவதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. இந்த விரல்களில் இருந்து, இவர்களுடைய பின்புலத்திலிருந்து தோன்றுவதுதான் கடைசியாய் நிற்கப் போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அதற்கு முன்பதாக சபை எடுத்து கொள்ளப்பட வேண்டும். சபை எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தில் அரசாளுவான். அதன் பிறகு கர்த்தர் பூமியின் அத்தனை சாம்ராஜ்யங்களுக்கும், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் முடிவிலே, 7 வருடத்தின் முடிவிலே அத்தனை சாம்ராஜ்யங்களுக்கும் ஒட்டுமொத்தமான முடிவை கர்த்தர் கொண்டு வந்து 1000 வருஷ அரசாட்சி என்கிற ஒரு மகிமையாக ஆண்டவருடைய அரசாட்சியின் காலம் தொடங்கும். பூமிக்குரிய அரசாங்கம் முழுவதுமாய் முற்று பெற்றுவிடும். ஆகையினாலே இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பதுதான், இதையெல்லாம் நான் வைத்து சொல்லுகிறேன், இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது தான் கடைசி சந்ததியாக இருக்க வேண்டும். இதற்கு மேலே இன்னொரு சந்ததி வருவதற்கு வாய்ப்பில்லை. எந்த வருஷம் எந்த நாள்லாம் கேட்கக்கூடாது, அப்படியெல்லாம் பைபிளை யாரும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் காலத்தை நிதானிக்க நம்மால் கூடும் என்று சொன்னார். நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இதுதான் கடைசி சந்ததியாக இருக்கிறதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. அதனால் இதை எதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருந்து ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய காரியம். நாம் ஆண்டவரோடு இருக்கிற உறவு நமக்கு எப்பொழுதும் சரியாக இருக்கணும். சபை கூடி வருதலை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. கர்த்தரை தேடுவதை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நிர்விசாரமாய் வாழ்கிறதற்கு இது காலம் கிடையாது. நிர்விசாரமாய் வாழ்கிறவர்கள் கடைசி காலத்திலே நிச்சயம் கைவிடப்பட்டு போவார்கள். நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த உலகத்தில் யாரோடு வாழ்கிறோமோ அவரோடு தான் நிரந்தரமாய் வாழப்போகிறோம். இந்த உலகத்தில் நம்ம மனிதனாக இருக்கும் பொழுது ஆண்டவரோடு நாம் நெருங்கி வாழ்ந்து கொண்டிருந்தால் அதே வாழ்க்கை கண்ண மூடின பிறகு தொடரும். இந்த உலகத்தில் ஆண்டவர் இல்லாமல் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் வாழ்கிறவர்கள் நிச்சயம் கைவிடப்பட்டு போவார்கள். ஏன்னா பரலோகத்துக்கு போகிறது ஈஸி கிடையாது. நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு மார்னிங் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிறவர்களிலும் சிலரை கூட நான் மனதில் வச்சே சொல்கிறேன், இவங்க பரலோகத்துக்கு வருவாங்களான்னு எனக்கு டவுட் எனக்கு இப்போவும் உண்டு. எதுக்கு சொல்கிறேன்னாக்க, நம்ம வாழ்கிற ஆவிக்குரிய காரியத்தை நான் பார்த்து நான் சொல்கிறேன். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்காத பட்சத்தில் பரலோகத்திற்குள் நுழையிறது ரொம்ப 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 கஷ்டம். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமானது, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் என்று தான் கர்த்தர் சொல்கிறார். அதனாலே ரொம்ப கவனத்தோடு கர்த்தரை தேடாத பட்சத்தில், தேவ சித்தத்தில் உங்களை சரியாக நிலைநிறுத்தி கொள்ளாத பட்சத்தில் பரலோகத்துக்குள்ளே நுழையிறது ரொம்ப கஷ்டம். புரிதலா? ரொம்ப கஷ்டம். இது வந்து நான் ரொம்ப சீரியஸ் வார்னிங் நான் கொடுத்துட்ருக்குறேன், புரியுதுங்களா? ஏன்னா அதுக்கு தான் கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார். சும்மா மேலோட்டமாய் சொல்வதற்கல்ல, இந்த வார்னிங்கையும் தாண்டி ஒருத்தர் வந்து கர்த்தருடைய சித்தம் செய்கிறேன்னா அது அவர்களுடைய பொறுப்பு. அதனால் ரொம்ப கவனத்தோடு கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தரை விட முக்கியமாக எதையும் யாரையும் நினைக்காதிருங்கள். அதுதான் பரலோகத்திற்குள் நுழைவதற்கான ஒரு அடிப்படை தகுதி. புரியுதுங்களா? நான் யாரைக்கும் இதான் சொல்ல, எல்லாருக்கும் இது, உங்களுக்கும் அது தான், எனக்கும் அது தான், எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். என்னுடைய காரியமும் அது தான், உங்களுடைய காரியமும் அது தான். கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருக்காக இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்குள் நுழையவே முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஏன்னா இந்த சாம்ராஜ்யங்களை குறித்து பார்க்கும் பொழுது, இது ஒருவேளை நம்ம இப்போ தான் அந்த மார்பும் பொய்யமும் அந்த பகுதியில் நம்ம இருக்கிறோம், மேதிய பரிசுத்த சாம்ராஜ்யத்தின் காலத்தில் இருக்கிறோம்னா பிரச்சனை இல்லை, இல்லை அது வந்து டைம் இருக்குதுன்ட்டுங்களா? ஆனால் அதுவும் இன்னும் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை மரணம் வந்து கர்த்தருடைய சித்தம் வேணும், கர்த்தருடைய வருக வேணால் தாமதிக்கலாம், மரணம் வந்துருச்சுனா என்ன ஆகுது? மரணம் எப்போ வேணால் வரும், வருக வேணால் நம்ம அப்படி இப்படி சொல்லலாம். மரணம் எந்த நேரத்தில் யாருக்கும் எப்போ வேணால் வரலாம், மரணமும் முடிவு தான் இல்லையா? மரணம் என்று ஒன்று வந்து விட்டால் அந்த மரிக்கிற நேரத்தில் ஆண்டவரோடு வாழாத பட்சத்தில் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது. அதனால் எந்த காலகட்டத்திலும் நம்ம வந்து எச்சரிக்கையோடு ஆயத்தத்தோடு ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்நோக்கி இருப்பது அவசியம். எவர் ரெடியாக நாம் இருக்க வேண்டும். ஆமேன். எப்பொழுதுமே ரெடியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்பொழுது நாம் அதற்கு அடுத்த காரியத்திற்குள் நாம் போக போகிறோம். 45வது வசனத்திலிருந்து 2வது அதிகாரம், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 45லிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கலாம்.
இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம். அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி
நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால்
மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும்
ராஜாக்களுக்கு ஆண்டவரும்
மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான்.
பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும்
நியமித்தான்.
தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோவென்றால் ராஜாவின் கொழு மண்டபத்தில் இருந்தான்.
இங்கே இந்த சொப்பனங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு இதுதான் சொப்பனம், இதன் அர்த்தம் சத்தியம் என்று தானியேல் சொன்ன உடனே பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் மகா பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜா நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கினான், காலில் விழுந்துட்டான். அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜா அடிமையாக கொண்டு வரப்பட்ட தானியலுடைய காலிலேயே விழுந்துட்டான். முகங்குப்புற விழுந்து தானியலை வணங்கினான், சாஷ்டாங்கமயம் காலில் விழுந்துட்டான். விழுந்து தானியலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். அப்போது இவன் என்ன ஸ்டேட்டஸில் இவனை பார்க்குறான் பாருங்க. அவன் காலிலேயே விழுந்து சாஷ்டாகமாய் தரமட்டமாய் விழுந்து வணங்குறான். வணங்கிவிட்டு அவனுக்கு காணிக்கை செலுத்துங்கள்னு சொல்லி சம்தனுடைய ராஜ்யத்தில் கட்டளை கொடுக்கிறான். தானியலுக்கு எல்லாரும் கொண்டு வந்து காணிக்கை செலுத்துங்கள். ரெண்டாவது சொல்கிறான், அவனுக்கு தூபம் காட்டுங்கள்றான், இல்லை தூபம் காட்ட சொல்கிறான். அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா, இவனை ஒரு தெய்வமாக பார்க்குறான். பாபிலோனிய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா அது நமக்கு புதுசு கிடையாது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு பழக்கப்பட்டது. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் விட அவங்களுக்கு இது இந்த வசனம் சொன்னால் புரியறது கஷ்டம், நமக்கு ரொம்ப புரியும். ஏன்னா இந்த தூபம் காட்டுறது காணிக்கை கொடுக்கறதெல்லாம் நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்கிற விஷயம், நமக்கு இது ஈஸியாக புரியும். அப்போது இது எதை குறிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, பாபிலோனிய சாம்ராஜ்யமும் விக்கிரக ஆராதனையின் உச்சக்கட்டத்தில் இருந்த ஒரு தேசம். இப்போ நம்முடைய தேசம் கிட்டத்தட்ட அப்படிதான். அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு விக்கிரக ஆராதனைக்கு, ஒரு தெய்வத்தை தெய்வமாய் பார்க்கிற ஒன்றுக்கு எப்படி ஆராதனை செய்வார்களோ அதே நிலையிலே தானியேலை பார்க்குறான். சொல்லப்போனால் ஒரு நடமாடும் தெய்வமாக தானியேலை இந்த நேபுகாத்நேச்சார் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நடமாடும் தெய்வம், அவனை ஒரு தெய்வமாக பார்த்து வணங்கிட்டான். ரெண்டாவது, அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள ஜனங்களுக்கும் அவன் கட்டளை கொடுக்கிறான். இது நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்கு ஆண்டவர் கொண்டு வருகிற காரியம், இந்த முறை தப்பு, அதை நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார். அதாவது இந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் ஒரு காரியம்தான் இந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம். தானியேல் கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் ஸ்பெஷலாக இருக்காது. அவன் ஒரு பெரிய ப்ரீச்சர் கிடையாது, அவன் பிரசங்கியார் கிடையாது, அற்புதங்களை செய்த ஒரு மனுஷன் கிடையாது. இப்போ எலியா எலிசா மாதிரியெல்லாம் அற்புதங்களை செய்த மனுஷன் கிடையாது, ஒரு பிரசங்கியார் கிடையாது. சொல்லப்போனால் தானியேல் வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல், பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் அரசாங்கத்திலே பணி புரிந்த ஒரு மனுஷன் அவ்வளவுதான். இன்னும் சரியாக சொல்லப்போனால் அவர் ஒரு ஃபுல் டைம் கர்த்தருக்காக வேலை செய்த மனுஷன் கூட கிடையாது. அவனுடைய பிரதான வேலை வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறான், கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கிறான், ஒரு டாப் போஸ்டிங்கில் இருக்கிறான், அவ்வளவுதான். இவன் வந்து இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜிங் விஷயம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்காக கர்த்தர் ஒருத்தரை உயர்த்துறதற்கு அவன் வேலையை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி வந்து தான் இருக்கணும்னு கிடையாது. இருக்கிற நிலைமையில் வைத்து ஆண்டவர் ஒரு நபரை எந்த எல்லைக்கும் கொண்டு போக முடியும் என்பதற்கு தானியேலுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி. தானியேல் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸியான கவர்மெண்ட் சர்வெண்ட், அவ்வளோதான். அரசாங்கத்திலே மிகப்பெரிய அளவுக்கு பதவியிலே வாழ்ந்த ஒரு மனுஷன்தான், அவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் இவனை கொண்டு செய்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? இந்த பூமியில் இருக்கிற கடைசி வரைக்கும் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை அன்றைக்கு இருந்த முதல் சாம்ராஜ்யத்திலே கர்த்தர் அதை வந்து வெளிப்படுத்தி உலகத்தில் பிற்காலத்தில் நடக்கப் போகிற அத்தனை காரியத்திற்கும் ஒரு முன்னோட்டத்தை தானியேல் மூலமாக கர்த்தர் கொண்டு வர்றார். அதை கொண்டு வருவதற்கு சாதாரணமாக எங்கேயோ ஒரு மூளையில் வச்சு தானியேல் வச்சு செஞ்சார்னா அது வெளியில் வராது. அதை அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் காரியத்தோடு இணைத்து அந்த இடத்துல கர்த்தர் அதை வந்து வெளியே கொண்டு வரும்போது தான் அது முழு உலகத்திற்கும் அது கொண்டு செல்லப்படுகிற ஒரு ஏதுவாக மாறிவிடுகிறது. அதுதான் காரியம். அப்போது இந்த பாபிலோன் ஹிஸ்ட்ரி, அதில் பார்த்தீங்கன்னா இவைகள் எல்லாம் எழுதப்பட்டு விட்டது. பாபிலோனிய சரித்திரத்திலே தானியலுடைய சம்பவங்கள், எல்லா காரியங்களும், நேபுகாத்நேச்சாருடைய காரியங்கள் அத்தனையும் எழுதப்படுகிறது. அப்போ கடைசி வரைக்கும் உலகத்தில் நடக்கப் போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒருவரே ஆளுகை செய்து அவர் திட்டத்தின்படி தான் உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் திட்டத்தின்படி தான் உலகத்தின் சாம்ராஜ்யங்கள் நடக்கிறது. அவர் திட்டத்தின்படி தான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகலமும் நடைபெறப் போகிறது என்பதற்கு ஆண்டவர் அன்னைக்கே ஒரு அடையாளத்தை கர்த்தர் தானியல் மூலமாக கொண்டு வர்றார். அதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார், இது ஒரு மனுஷனை உயர்த்த நினைக்கிறார். அவ்வளவுதான், உயர்த்துகிறதற்கு ஆண்டவர் ரொம்ப சிம்பிளான வழிமுறை, ஒரு சொப்பனம், ஒரே ஒரு சொப்பனத்தை வைத்து ஆண்டவர் இத்தனை காரியங்களை கர்த்தர் ஒரு ஸ்பாட்டில் கர்த்தர் கொண்டு வர்றார். ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்துறதுக்கு அதுக்கு பெரிய பெரிய காரியங்கள் தேவை கிடையாது. ஒரே ஒரு சொப்பனம், அதை வச்சு ஆண்டவர் ஒரு நபரை எங்கிருந்து எங்கே வேணாலும் தூக்கி கொண்டு போய் நிற்க வைக்க முடியும் என்பதற்கு இதுதான் சாட்சி. அதற்கு அடிப்படை விஷயத்தை நான் சொன்னேன், அதற்கு தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு நபர் ஆண்டவருக்கு என்று ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட நபராக இருந்தால் போதும். அதனால் சொல்கிறேன், இப்போ நம்ம வந்து எல்லாரும் ஃபுல் டைமை வந்து ஆண்டவருக்கு உழைக்கணும்னு கூட கிடையாது. நாம் இருக்கிற ஸ்தானத்திலே உண்மையாகவே ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நபராக நாம் இருந்தாலே போதும், நிச்சயம் நம்மை கொண்டு கர்த்தர் எந்த காரியத்தையும் ஆண்டவரால் செய்ய முடியும். இதுதான் லெசன், தானியலுடைய லைஃப்பில் வர லெசன் பார்த்தீங்கன்னா அதுதான். நாம் இருக்கிற நிலைமையிலேயே உண்மையாய் ஆண்டவருக்கு என்று நாம் அர்ப்பணித்து நிற்போமானால் எந்த எல்லைக்கும் ஆண்டவரால் நம்மை உயர்த்தி நடத்த முடியும் என்பதற்கு தானியல் ஒரு சாட்சி. சரி, அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜாவே இவனை காலில் விழுந்து பணிகிறான் என்றால், அன்றைக்கு அவங்களுடைய கலாச்சாரம் அப்படி இருந்தது. மனிதர்கள் தெய்வ பிறவிகளாக பார்த்தாங்க, அவங்கள வணங்க வேண்டும் என்கிறது அவங்களுடைய மைண்டில் இருந்த காரியம். நம்ம நாட்டிலையும் கூட இருக்கிற காரியம் இதுதான். நம்முடைய தேசத்திலும் கூட இதெல்லாம் நடந்திருக்கிறது. நம்முடைய தேசத்திலும் கூட தேவகவுடா என்கிறதான மனுஷன் கர்நாடகாவில் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவர் வந்து சாதாரண ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது ஒரு முறை ஒரு ஜெப கூட்டத்திலே அவர் அங்கே கர்நாடகாவிலே டிஜிஎஸ் தினகரன் அங்கே போயிருந்த பொழுது அந்த கூட்டத்தில் அவர் வந்திருக்கிறார். திடீர்னு அவர் சொல்லியிருக்கிறார், தீர்க்க தரிசனமாக நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவீங்கன்னு சொன்னாரோ ஜெபிச்சுட்டு. இதுக்கு எதுவே கிடையாது, அதற்கான ஏன்னா தேவகுடா கம்பளி விட்டு பேங்கரோட கிடையாது. ஆனால் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆவீங்கன்னு சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் நடந்தது, கடைசியில் யாரும் மெஜாரிட்டிக்கு வரலை, கடைசியில் எல்லாரும் இணைக்கப்பட்டு ஒரு அரசாங்கம் வைக்கப்படும் பொழுது யாரை கொண்டு வருகிறதுன்னு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எந்த விதமான ஒரு பேக்கப் இல்லாத இந்த தேவகவுடாவை கொண்டு வந்து திடீர்னு பிரைம் மினிஸ்டர் ஆகினாங்க. நடந்துச்சு, நம்ம தேசத்தில் நடந்துச்சு. நடந்ததுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, அதே தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு டிஜிஎஸ் தினகருடைய காலில் போய் விழுந்தாலும், காலில் விழுந்து வணங்கி எனக்காக ஜெபம் பண்ணுங்கனாலும். இது நம்ம தேசத்தில் நடந்திருக்குது. ஜனங்களுக்குள் கர்த்தர் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு வணக்கத்தை ஒரு தெய்வ பிறவியாய் பார்க்கக்கூடிய ஒரு இருதயத்தை இங்கேயும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்முடைய தேசத்து ஜனங்களுக்கும் அன்னைக்கு பாபிலோனுடைய தேசத்தில் இருந்தவர்களுக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. அன்னைக்கு இருந்த நேபுகாத்நேச்சாருக்கும் நம்ம நாட்டில் இருக்கிறதான ஆளுகிறவர்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் ஒன்று பெரிய கடையுமே கிடையவே கிடையாது. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், எத்தனை போலி சாமியார்கள் இருக்கிறாங்க. அந்த பெரிய பெரிய மோசமான சாட்சியோடு அந்த போலி சாமியார்களை தேசத்தை ஆளுகிறவர்கள் அவங்க பக்கத்தில் கீழே போய் தரையில் உட்கார்ந்து அவங்களுக்கு முன்னால் பயபக்தியை உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு அக்கிரமக்காரனாக இருக்கிறான், அவனுக்கு முன்னால் போய் மிக தாழ்மையோடு போய் கீழே உட்காந்து தரையில் உட்காந்து வணங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் அரசு ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க. காரணம் என்னென்னா, இந்த சுபாவம் இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. அப்போ நமக்கு ஒன்று மட்டும் நமக்கு தெரியணும், இதே சூழ்நிலையிலே உள்ள ஒரு தேசத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்றால், நாம் ஆண்டவருக்காக எழும்பும் பொழுது அத்தனை பேரையும் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் எல்லாத்தையும் காலில் விழ வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். இதுதான் இதில் ஒரு பெரிய சாட்சி. இன்றைக்கி நம்ம தேசத்து ஜனங்களுடைய மைண்ட் செட் இதுதான். அன்னைக்கு நேபுகாத்நேச்சாருடைய மைண்ட் செட் என்னதோ அதுதான் நம்முடைய தேசத்தின் ஜனங்களுடைய மைண்ட் செட். நம்முடைய தேசத்தில் ஆளுகிறவருடைய மைண்ட் செட் அதுதான். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், அவர்கள் அன்றைக்கி அவன் நேபுகாத்நேச்சார் காலில் விழுந்தது உண்மையானால், நம்முடைய தேசத்திலும் போலி சாமியார்களை காலில் விழுந்து கொண்டிருக்கிறதான அரசியல்வாதிகள் ஆளுகிறவர்கள். நிச்சயம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக் அவங்க சரண்டராமங்கன்றதுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ இதில் இருந்து நமக்கு ஒன்று மட்டும் நமக்கு தெரியணும், இந்த காலகட்டத்திலே நம்முடைய தேசத்தில் தானியல்கள் எழும்ப வேண்டும். இதுதான் முக்கியம். தானியலுடைய ஸ்பெஷல் என்ன? ஒன்றே ஒன்று தான். தானியலுடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேடி தேடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, அவருடைய ஜெப ஜீவிதம். புரிதல், அவருடைய ஜெப ஜீவிதம். இந்த ஜெப ஜீவிதத்திற்கு அவனுக்கு உறுதுணையாக இருந்தது அவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. ஏன்னா அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையும் ஜெபத்தையும் பிரிக்க முடியாது. யார் ஒருவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதோ அவன் தான் ஜெபிக்கிறவனாக எழும்ப முடியும். வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு இல்லாமல் ஒருவனும் ஜெப வீரனாக எழும்ப முடியாது, ஜெபிக்கிறவங்களா மாற முடியாது. அந்த அர்ப்பணிப்பு தான் ஒருத்தர் ஜெபிக்க வைக்கும். அந்த அர்ப்பணிப்பு தான் ஆண்டவருக்கு முன்னால் குற்றமற்ற மனசாட்சியோடு நிற்க வைக்கும். அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு பேசாக இருந்துச்சு. தன்னை கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது என்கிறதில் அவன் கருத்தோடு இருந்தான். அதுதான் அவனை ஒரு நாளைக்கு 3 வேளை எருசலேமுக்கு நேராக அவனை ஜெபிக்க வைத்ததற்கு காரணமே அதுதான். அவன் வாழ்க்கையில் ஒரு குற்ற மனசாட்சி இருக்குதுன்னு வச்சு, ஆண்டவரோடு அவனுக்கு சரியான உறவு இல்லை, அவன் வாழ்க்கை சரியில்லைன்னா அவனால் கண்டிப்பாக ஜெபிக்கிறவனாக எழும்பியிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையாகவே நம்மை அர்ப்பணித்து கொண்டால், இன்றைக்கி காலையில் கேட்ட செய்தியை போல, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு டோட்டலாக விட்டு கொடுத்துடணும். விட்டு கொடுத்துட்டா போதும், ஆண்டவருக்கு கொடுத்துடணும் நம்மளை. அப்படி கொடுத்து விட்டால் நிச்சயம் சொல்கிறேன், நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஜெபிக்கிறவங்களா எழும்ப முடியும். ஜெபிக்கிறவங்களை வச்சு தான் ஆண்டவர் காரியத்தை மூவ் பண்ணுறார். ஆமேன். ஜெபிக்கிறவங்களை வச்சு தான் கர்த்தர் காரியத்தை மூவ் பண்ணுறார். சரி, இப்போது இதை வச்சு நான் இன்னொரு சில விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். இப்படி முகங்குப்புற விழுந்து அவனை வணங்கி காணிக்கை செலுத்தவும் தூபமாட்டவும் சொன்னான். இதே காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஒரு சம்பவத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14:8 வாசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14:8-15 வரைக்கும் வாசிக்கலாம்.
லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து
பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான்.
அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்ணபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்கூரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்போஸ்தலராகிய பர்ணபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய்
மனுஷரே
ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம்.
இந்த இடத்திலே லிஸ்திரா என்கிறதான ஒரு இடத்திலே பவுலும் பர்ணபாவும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல அது ஒரு விக்கிரகாராதனையினால் நிறைந்திருக்கிற ஒரு பட்டணமாக இருந்தது, இந்த லீஸ்திரா. அந்த இடத்துலே எல்லா விதமான விக்கிரக கோயில்களும் இருக்கிறது. அங்கே தன் தாயின் வயிற்றிலே இருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவன் உட்கார்ந்து பிச்சை கேட்கிறான். அவனை பவுலும் பர்ணபாவும் உற்று பார்க்குறாங்க. இவனுக்கு ஒரு விசுவாசம் உண்டு என்கிறதை அவங்கள பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. உடனே அவனை பார்த்து அவனை காலோன்றி நில் என்று சொன்ன உடனே அவன் சுகமடைந்து எழுந்து நின்று நடக்கிறான். இதை பார்த்த உடனே அங்கிருந்த ஜனங்கள் இந்த பவுலையும் பர்னபாவையும் ஒரு தெய்வீக பிறவியாக மட்டுமல்ல ஒரு தெய்வமாக பார்க்குறாங்க. இவங்க ஏதோ ஒரு தெய்வமாக பார்க்கல. அந்த லிஸ்திரா பட்டணத்தில் மெர்க்குரி, ஜூபிட்டர் இவைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில்கள் விக்கிரகங்கள் வைத்து வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மெர்க்குரி ஆலயம், ஜூபிட்டர் ஆலயம், இப்படி இவைகள் எல்லாம் வைத்து அவங்க வணங்கி இருக்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் பவுலும் பர்னபாவும் வந்த உடனே மெர்க்குரியும் ஜூபிட்டரும் தான் இப்போ மனுஷனாக வெளியே வந்து நேராக காட்சி கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டாங்க. இவங்க ஏற்கனவே வணங்கி கொண்டிருக்கிற அந்த விக்கிரகம் இப்பொழுது மனிதனாக மனித ரூபத்தில் வந்து தெய்வம் நேர ரோட்டில் இறங்கி வந்துருச்சு, இறங்கி வந்து அற்புதம் செய்கிறது என்று சொல்லி உடனே கோயிலை விட்டுட்டாங்க, அந்த விக்கிரகத்தை விட்டுட்டாங்க, ஓடி வந்து இவங்களுக்கு முன்னால் வந்து பலி செலுத்துறதுக்கு காலமாட்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, மாலைகளை கொண்டு வந்துட்டாங்க, காலமாட்டை கொண்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு முன்னால் வச்சு பலி கொடுத்து ரோட்லேயே ஒரு பெரிய ஆராதனை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த தெய்வம் கண்ணு முன்னால் வந்து நிற்கிதுன்னு எப்படி ஒரு அவங்களுடைய மைண்ட் செட்டு மாறிடுச்சு பாருங்க. உடனே கோயிலை விட்டு அந்த விக்கிரகத்தை விட்டு நேரம் இவங்க பின்னாடி வந்து நின்றாங்க. பவுலும் பர்னபாவும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இப்படி ஏன் மனுஷர்களை ஏன் இப்படி செய்கிறீர்கள், நாங்களும் உங்களை போல மனுஷர்கள் தானே, நாங்கள் நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு ஜனங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எதுக்காக நான் தானியல் இருந்து எடுத்து நான் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு நான் இந்த இடத்துல ஜம்ப் பண்ணி வந்திருக்கிறேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. ஜனங்களுடைய மனநிலை, ஒரு காரியம் நடந்தால் அவர்களை தெய்வ பிறவியாய் பார்க்கிற ஒரு மனநிலைமை அன்றைக்கும் உண்டு, இன்னைக்கு உண்டு. இதை ஊழியக்காரர்கள் அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் இதை எப்படி கையாள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு காரியம். ஆண்டவர் தேசத்திலே ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தி ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் இந்த ஜனங்களை வந்து பேசிக்காக மாற்ற முடியாது. இவங்களுடைய மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம தான் அதை ஜாக்கிரதையோடு ஹேண்டில் பண்ண தெரியணும். ஆண்டவர் ஒருத்தர் இன்னைக்கு தொடர்ந்து பயன்படுத்த, நம்ம தொடர்ந்து கர்த்தருக்கு என்று பயனுள்ள பாத்திரமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட்டை நம்ம எடுத்தோம்னா எதிர் வேறு மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நம்மை ஜாக்கிரதையோடு பாதுகாக்கணும். எப்படின்னா இப்படி ஜனங்கள் நம்மளை வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சனாக, ஒரு முக்கியமான ஒரு தெய்வ பிறவை போல நம்ம அப்படியே அதிசயமாய் நம்மை பார்க்குற ஒரு காரியங்கள் வரும். நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வரும் பொழுது இப்படி ஜனங்கள் ஆரம்பத்தில் ஸ்தம்பிச்சு தான் போவாங்க. காரியங்களை பார்க்கும் பொழுது ஸ்தம்பிச்சு போவாங்க. அப்படி போல ஸ்தம்பித்து போய் தெய்வ பிறவியை பார்க்கறது போல பார்ப்பாங்க. ஆனால் பவுலும் பர்னபாவும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா தங்கள் சட்டையை கிழிச்சுக்கிட்டாங்களாம். கிழித்துக்கிட்டு, மனிதர்களை ஏன் இப்படி செய்கிறீர்கள், நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள் தான் என்று ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாங்க. எங்களை ஒரு தெய்வ பிறவியை பார்க்காதீங்க, நாங்கள் மெர்க்குரியும் கிடையாது, யூபிதரும் கிடையாது, நாங்கள் உங்களைப் போல ஒரு மனிதர்கள். இன்றைக்கு இது ரொம்ப முக்கியம். நமக்கு கர்த்தர் ஒரு மேன்மையை தரும் பொழுது அந்த மேன்மையை ஒருபோதும் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் ஒருவரே இதற்கு காரணர் என்கிறதிலே நம் கவனமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஜாக்கிரதையா இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதற்கு ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கவனமாக இருந்துவிட்டால் ஆண்டவர் தொடர்ந்து தம்முடைய கிரியைகளை தேசத்தில் நடப்பித்துக் கொண்டிருப்பார். ஆனால் ஆண்டவருக்கு செலுத்தப்பட வேண்டிய மகிமையை என்றைக்கு ஒரு தனிநபர் எடுக்க நினைக்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்கிறதை அதோடு நிறுத்தி கொள்வார். இது ஒரு பெரிய லெசன், ரொம்ப பெரிய லெசன். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஆண்டவர் தன்னுடைய மகிமை ஒருவருக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராக பார்த்து உயர்த்துறது அது வேற. ஆனால் ஆண்டவருடைய ஸ்தானத்திலே ஒருவன் நம்மை பார்க்கும் பொழுது அதை உடனடியாக நிராகரிக்க தெரிய வேண்டும், அக்செப்ட் பண்ணக்கூடாது. அந்த தாழ்மை, அதுதான் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு விஷயமா இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்த போது பார்த்தீங்கன்னா அவருக்கு எக்கச்சக்கமான ஜனங்கள் அவரை பார்த்தாங்க. உண்மையிலேயே அவர் தேவனுடைய குமாரன் தான். அவர் தேவனுடைய குமாரன், கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், ஆராதிக்கப்பட வேண்டியவர் தான். ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் இந்த விஷயத்தில். ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 41 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:41 வசனம்.
நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை.
நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார், ரூல் அவுட் பண்ணிட்டார். நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. யோசிச்சு பாருங்க, அவர் தேவனுக்கு சமமானவர். தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை தனக்கு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக இந்த உலகத்தில் மரணப்பரியந்தம் அவர் அப்படி வாழ்ந்தார். நான் மனுஷரால் மகிமை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லைன்றார். ஏன்? இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் வாழ்ந்த காலம் அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் தன்னை தெய்வமாய் காண்பிக்காமல் அவர் பிதாவையே உயர்த்தி காண்பிக்கிறதிலே அவர் கவனமாக இருந்தார். ஏன்னா நமக்கு ஒரு ரோல் மாடல் அவர். அப்போ இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து தான் தேவனுக்கு சமமாக இருந்த தேவ குமாரனாக இருந்தும் கூட தன்னை ஜனங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்றதுக்கு நான் ரெடி கிடையாதுன்ட்டார். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டார். அவரே மகிமை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் போது நாம் எப்படி மனுஷரால் மகிமை ஏற்றுக்கொள்ள முடியும்? புரியுதா? இதுதான் ரொம்ப முக்கியம். நாம் எப்படி மனுஷரால் மகிமை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இது நமக்கு ஒரு பெரிய ஃபார்முலா. மனுஷரால் வருகிற மகிமையை நாம் புறக்கணிக்க வேண்டும். அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே தான் நமக்கு பெருமை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே படிப்படியாக உருவாகும். இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி நிறைய பேருடைய வீழ்ச்சி அங்கே தான் ஆரம்பிக்குது. அந்த மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நேரத்தில் பெருசாக தெரியாது. ஆனால் போக 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 அது அவங்களுக்குள் அப்படியே அது பெருமையாக உருவெடுக்கும். அவங்கள அறியாமல் அது அவங்களுக்குள் அப்படியே பெருமையாக உருவெடுக்கும். ஒரு லெவலுக்கு மேலே வரும்போது உண்மையிலேயே தான் ரொம்ப பெரிய ஆளுன்ற ஒரு எண்ணத்திற்குள் அவங்களுடைய சிந்தனை வந்துடும். அந்த சிந்தனை வந்த பிறகு ஆண்டவர் அவங்களை நடத்தவே முடியாது, பயன்படுத்த முடியாது. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்ற ஸ்தானத்தில் அவங்க போயிடுவாங்க. அதனால இயேசு கிறிஸ்து நமக்கு அருமையான முன் உதாரணம். பவுலும் பர்னபாவும் ஒரு நல்ல முன் உதாரணம். என்றைக்குமே சொல்கிறேன், ஆண்டவரை மையப்படுத்தி நம்ம வந்து காரியத்தை ஜனங்களை நடத்திட்டோம்னா அவங்க கடைசி வரைக்கும் நிற்பாங்க. ஆனால் நமக்கு பின்னால் நம்மளை பார்த்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் நிற்க மாட்டாங்க. மனிதனை பிடித்து கொடுக்கணும், கடைசி வரைக்கும் நிற்க மாட்டாங்க. கர்த்தரை ஒருத்தன் பிடிச்சு கொண்டான், அவன் கடைசி வரைக்கும் நிற்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக சரித்திரத்தில் யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், யோனாவின் புஸ்தகம் வந்து ஒரு அற்புதமான காரியம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய சரித்திரமே இருக்குது. இப்போ அதெல்லாம் படிக்க வேண்டாம், நான் சும்மா ஜெனரலாக சொல்லிட்டு போகிறேன். யோனா ஒரு சிறந்த தீர்க்கதரிசியெல்லாம் கிடையாது. அவன் ஆண்டவருடைய வசனத்துக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாகவே தன்னை தாழ்த்தி வந்தவனும் கிடையாது. ஆண்டவர் ஒன்று சொல்கிறார், நீ நினைவே பட்டணத்துக்கு போன்றாரு, இவனும் தர்ச்சிஸுக்கு போகிறதுக்கு அவன் கப்பல் ஏறி போகிறான். கடைசியில் கர்த்தர் வலுக்கட்டாயமாய் கர்த்தர் அவனை நினைவேல கொண்டு போய் இறக்கி விடுறார். ஏன்னா நினைவேவின் பாவங்கள் பரலோகத்தை போய் எட்டியது. அதனால கர்த்தர் வந்து அதுக்கு எச்சரிப்பு கொடுக்க நினைக்கிறார், செய்கிறார். இதில் ஆண்டவர் செய்த ஒரு காரியம், இவனை கடலில் தூக்கி போட அவனே சொல்லிடுறான். ஏன்னா கடல் கொந்தளிக்கிறது, ஆண்டவர் வந்து அவனை கம்பல்சரியாக ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போகிறார். கடைசியில் கடல் கொந்தளிக்கும் பொழுது என்னை அவனை சமுத்திரத்தில் போடுங்க, அப்போ தான் சமுத்திரம் அடங்குன்னா தூக்கி போட்ட உடனே ஆண்டவரும் அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி அந்த மீன் மூலமாக கர்த்தர் கொண்டு போய் 3வது நாளிலே எந்த நினைவேக்கு கர்த்தர் போக சொல்கிறோம் அங்கே அதன் கரையில் கிட்டத்தட்ட கொண்டு போய் அவனை இறக்கி விட வைக்கிறாரு. அந்த நினைவே பட்டணத்து ஜனங்கள் அதை கரையோரத்தில் இருக்கிறவங்க இந்த காட்சியை பார்த்துருக்கிறாங்க. ஒரு மீன், பெரிய மீன் வந்து கரையோரமாக வருது, வாயை திறக்கிறது, அதுக்குள்ளிருந்து ஒரு மனுஷன் வெளியே வந்து விழுகிறான். விழுந்து அவன் எழுந்து நடந்து வரான். இதை பார்த்த உடனே அந்த ஜனங்கள் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. காரணம், அந்த நினைவே பட்டணத்து ஜனங்கள் மீன் என்கிற விக்கிரகத்தை அவர்கள் வணங்குகிறவர்கள். விக்கிரக ஆராதனையில் இருந்தாங்க. அவங்களுடைய பெரிய முக்கியமான விக்கிரகம் வந்து மீன தெய்வமாய் வணங்கினாங்க. அது ஒரு கடற்கரை பட்டணம். நினைவே என்பது ஒரு கடற்கரை பட்டணம், மீன் வளம் பொருந்திய ஒரு தேசம், ஒரு தீவு. அப்படி இருந்ததுனாலே அவர்கள் மீனையே தங்கள் தெய்வமாக வணங்கினாங்க. இப்போ நம்ம நாட்டிலையும் கூட ஆயுத பூஜை பண்ணுறாங்க இல்லையா, எது நமக்கு உணவு சாப்பாடு கொடுத்து அதுதான் தெய்வம்ன்றாங்க. அப்போ அதுபோல் அவங்க மீன் மூலமாக அவங்க படைச்சிருந்ததுனால மீனையே அவங்க தெய்வமாகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மீன் தெய்வமாக அவங்க பார்த்ததுனாலே அந்த மீனுக்குளிர்ந்து யோனா வெளியில் வந்ததுனால இவனும் ஒரு தெய்வ பிறவி, தன்னுடைய தங்களுடைய தேவர் தான் இவனை அனுப்பியிருக்குதுன்னு நினச்சிட்டாங்க. இவனுடைய காரியம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தெய்வம் தான் இந்த மனுஷனை அனுப்பியிருக்குன்னு நினச்சாங்களே தவிர, யெகோவா என்கிறதான வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இவனை அனுப்பினான்றது அவங்களுக்கு புரியல. இதில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த ஜனங்களுக்கு யெகோவா தெய்வமாகிய வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் இவனை அனுப்பினார்ன்னு தெரியல. ஏன்னா இவன் போய் பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணல. யெகோவா என்று ஒரு தேவன் இருக்கிற அவர் தான் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்தவர். அவர் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. தனக்கென்றும் யாதொரு சொரூபத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். இப்படி எதுவுமே அவன் பிரசங்கம் பண்ணலை. மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தான். ஒரே பிரசங்கம், 40 நாட்களில் நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும், அவ்வளவுதான். அப்போ இவங்களுக்கு என்ன தெரியுது? தங்கள் தெய்வம் இந்த மனுஷனை அனுப்பியிருக்கிறது. தங்கள் தெய்வம் இவன் மூலமாக ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. என்ன? 40 நாட்களிலே இந்த நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்கிற ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. இப்போ இந்த எச்சரிப்பின் வார்த்தையை அவங்க அவ்வளவு சீரியஸாக எடுத்துட்டது காரணம் என்னென்னா, அவங்க தெய்வத்தை மனசில் வச்சுக்கிட்டு மனம் திரும்பிட்டாங்க. தங்கள் பாவ வழிகளை விட்டு வெளியே வந்தாங்களே தவிர, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தரை அவங்க நினைக்கல. இந்த பாவம் தொடர்ந்தால் நினைவே பட்டணம் கவிழ்ந்து போகுன்றது மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சுது. ஆகையினால பாவத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டாங்க, பாவத்தை விட்டு வெளியில வந்தாங்க. வெளியே வந்து அவர்கள் சரிப்படுத்தினாங்க. பாவ வாழ்க்கையை விட்டு அவர் வெளியே வந்து விட்ட காரணத்தினாலே ஆண்டவரும் நியாய தீர்ப்பை நிறுத்திட்டார். ஆனா அனுப்பின ஆண்டவர் இங்கே மறக்கப்பட்டுட்டார். யோனாவை அனுப்பின ஆண்டவர் சீனுக்கே வரல. அதாங்க நடந்துச்சு, புரியுதுங்களா? அனுப்பினவர் ஆண்டவர், இவனை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்து இறக்கி விட்டவர் ஆண்டவர், மீனை ஆயத்த மணி இவனை கொண்டு வந்து இறக்கி விட்டு இந்த நியாய தீர்ப்புக்கு விரோதமான எச்சரிப்பை கொடுத்தது ஆண்டவர். ஆனா அவர் அங்க சீனுக்கே வரல. காரியம் வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நடந்தது என்ன? அவர் நினைச்சது போல ஒன்று நடந்துச்சு. ஜனங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு திரும்பினாங்க, அதான் நடந்துச்சு. ஆண்டவரும் சரி, பாவத்தினாலதான் அடிக்கிறேன்னு சொன்னாரு, பாவம் போயிடுச்சுன்னு விட்டுட்டாரு. நினைவேவின் சரித்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு பிறம்பு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்பு அதே நினைவை டோட்டலாக அழிஞ்சிருச்சு, நிற்கலை. நினைவின் சரித்திராதான். அதற்கு பிறகு அந்த நினைவே சர்வை ஆகலை. ஏன்னா அவங்க ஆண்டவரை பிடித்து கொண்டு மனம் திரும்பலை. அவர்கள் யோனா சொன்னதை நினைத்து, தங்கள் தெய்வமாகிய மீன் தெய்வம் அவனை அனுப்பினதை நினைச்சு தான் அவங்க திரும்பினாங்களே தவிர, அவங்க மெய்யான தேவனாகிய கர்த்தரை அவங்க அறியலை. அதனாலே அவங்களுடைய வாழ்க்கையின் மாற்றம் நீடிச்சிருக்கல. மறுபடியும் அவங்க வாழ்க்கை போயிடுச்சு. அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா, இது ஏன் இந்த இடத்துல இதை சொல்கிறேன்னா, ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது நம்மை நோக்கி பார்ப்பார்கள். நம்மை நோக்கி பார்க்கிறவர்களை நம்மளை நோக்கி பார்க்க நம்ம விட்டுட்டோம்னா அவங்க ரொம்ப நாள் நீடிச்சிருக்க மாட்டாங்க, ஆண்டவரை விட்டு போயிடுவாங்க. எந்த நபரையும் ஆண்டவருக்கு நேராக நம்ம கையை நீட்டி காட்டும். இவர் தான் ரட்சகர், இவர் தான் தெய்வம், இவர் தான் வணக்கத்துக்குரியவர், இவர் தான் உனக்காக சிலுவையில் மரித்தவர், இவர் தான் உனக்காக ரத்தம் சிந்தினவர், இவர் தான் உன் பாவங்களை ஏற்றுக்கொண்டவர். இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நாம் ஒரு நபரை திருப்பாத பட்சத்தில் அவங்களுடைய ரட்சிப்பு நிலைத்திருக்கவே நிலைத்திருக்காது. இதுதான் ரொம்ப பெரிய ஒரு பாடம். அப்போ தானியேலுடைய விஷயத்திலையும் அப்படி நடந்துச்சு. அந்த இடத்துல அவன் வணங்கினாங்க. பிற்காலத்தில் பவுல் சீலாவுடைய காரியத்திலும் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் அவங்களை வணங்கி இருக்கிறதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவையும் பல நேரத்தில் அவரை ராஜாவாக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் மனுஷரால் வரும் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லைன்றார். மனுஷரால் வருகிற மகிமையை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. இது ஒரு நல்ல ஒரு பாடம் நம்ம வாழ்க்கையில். இதை என்றைக்குமே நீங்கள் இதில் நம்ம தெளிவாக இருந்துட்டோம்னா ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கும், ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இந்த தாழ்மை நமக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கும், ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கும், ஆண்டவர் நம்ம கூட இருப்பார், நாம் தொடர்ந்து கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருப்போம். ஆண்டவருடைய சமூகம் எப்பவுமே நம்ம மேலே இருக்கும். பெருமை உள்ளவர்களாக இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் ஆண்டவருடைய சமூகத்தையும் ஆண்டவரையும் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தையும் நிறைய பேர் இழந்துட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தான காரியம். அதெல்லாம் பார்க்கும்போது நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. இப்படி நிறைய காரியங்கள், எத்தனையோ பேருடைய காரியங்கள் ஆண்டவரை விட்டு பெருமை நிமித்தம் ஆண்டவரையும் அவர் கொடுத்த ஊழியத்தையும் இழந்து போய்விட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கண்ணு முன்னால் இருக்காங்க. சரி, போகட்டும். சரி, இப்போ அதன் பிறகு நடக்கிற விஷயம், இப்போ 47 திருப்பி படிப்போம். 2 47
ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவன் தேவர்களுக்கு தேவனும் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும்
மேஷாக்கையும்
ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோவென்றால் ராஜாவின் கொழு மண்டபத்தில் இருந்தான்.
இப்போ தானியேலுக்கு கர்த்தர் இவ்வளவு மகிமை கொடுத்த உடனே அந்த நாட்களிலே ரெக்கமெண்டேஷன் நடந்திருக்குது. தானியேல் தன்னோடு சேர்ந்து ஜெபித்த மூணு பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொப்பனத்திற்கு நான் அர்த்தத்தை தேடுவதற்கு நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கூட சேர்ந்து ஜெபிச்சவங்க எங்கள் மூணு பேரும் தான் எங்கூட சேர்ந்து ஜெபிச்சாங்க. நாங்கள் நாலு பேர் சேர்ந்து ஜெபிச்சு தான் இந்த அர்த்தம் நான் கிடைச்சது சொல்லியிருப்பான். சொல்லி இவர்களும் இதில் பங்குள்ளவர்கள், என்னோடு சேர்ந்து ஜெபிச்சவங்க இவங்க தான், அதனால் இந்த வெளிப்பாடு வந்ததிலே இவர்களுக்கும் பங்குண்டு என்று சொல்லி அதை காரணப்படுத்தி இவங்க மூணு பேரையும் காமிச்சிருப்பான். காமிச்ச உடனே அவர்களுக்கும் பதவி உயர்வு கொடுக்கப்படுகிறது. அவர்களும் அடிமைகள் என்ற ஸ்தானத்தில் இருந்து மேலான நிலைமைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். தானியேலை அன்றைக்கு இருந்த சகல ஞானிகளுக்கு மேலாக அதிகாரியாக அவன் நியமிக்கிறான். அப்போது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்து ஆண்டவர் உன்னத ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறார். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த இடத்தில் தானியேலுடைய காரியத்தை ஆண்டவர் இன்னும் விசேஷப்படுத்துகிறார். தானியேல் இப்போ தங்கிறது மற்ற ஞானிகளோடு தங்காமல் தானியேல் அரண்மனையில் தங்குகிறவனாக கொண்டு வரப்பட்டு விட்டான். இப்போ ராஜாவுடைய அந்த ஸ்தானத்திற்குள், அந்த மகிமைக்குள், அந்த ஒரு மேன்மைக்குள் தானியேல் கொண்டு வரப்படுகிறான். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறதற்கு ஒரு எல்லை இல்லை. நம் ஆண்டவரை கனப்படுத்த நம்ம தவறாமல் கவனமாய் அவரை உயர்த்துகிறதற்கு கவனமாய் இருந்தால் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். இப்போ இவனுடைய வார்த்தைகளுக்கும் இவ்வளவு கனம் கொடுக்கப்பட்டு மற்ற மூன்று பேரும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களும் தானியேல் மூலமாக அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒன்று இருக்குது, ஒரு மனுஷன் மூலமாக ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலமாக வர்றது வந்து என்றைக்குமே ஒரு லிமிட்டட் லெவல் தான். இப்போது தானியேலுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க மூணு பேருக்கும் மேன்மை கிடைச்சது. இது இந்த ரெண்டாம் அதிகாரத்தின் சம்பவம். ஆனால் மனுஷனுடைய ரெக்கமெண்டேஷனில் வர்றது ஆண்டவர் என்றைக்குமே அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. அது ஒரு லிமிட். என்றைக்கு இருந்தாலும் கடைசியில் ஒரு நாள் தானியேல் நான் சொன்னதாண்டா உங்களுக்கு இந்த போஸ்டிங் கிடச்சுன்னு சொல்லிவிடுவான். இல்லை நான் தான் உங்களுக்கு இந்த மூணு பேரையும் உங்களுக்கு இவ்வளோ ப்ரொமோஷனுக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிவிடுவான். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தானியேலுக்கு ஈக்குவலாக கொண்டு வரல. இவங்க மூணு பேரையும் ஒரு லிமிட்டு, தானியேல் மூலமாக வந்து ஒரு லெவல் அவ்வளோதான். அடுத்த சாப்டர் அது அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தரே உயர்த்தினா அது என்ன லெவல்ங்கிறத வந்து ஆண்டவர் அடுத்த சாப்டரில் அவங்களுக்குன்னு வைக்கிறார். ஏன்னா அவங்க மூணு பேருமே அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான். அவங்க மூணு பேருமே இந்த மரக்கறிகளை சாப்பிடணும் என்று சொல்லி அவங்க அர்ப்பணிப்போடு இருந்தவங்க தான். அவங்க மூணு பேருமே தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது என்கிறதுல கவனமாக இருந்தவங்க தான். அதனாலே அவங்களையும் கர்த்தர் எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்கிறவர் கிடையாது. இப்போ தானியேலுக்கு வந்து இந்த சொப்பனத்தின் மூலமாக ஒரு மனுஷனுக்கு உயர்வு வந்தாலும் ஆண்டவர் தனக்கென்று அர்ப்பணிப்போடு இருக்கிற அத்தனை பேரையும் உயர்த்துகிறதுல கர்த்தர் கவனமாக இருக்கிறார். ஆமென். அதான் முக்கிய விசேஷம். இப்போ இந்த மூணு பேருக்கு தானியேல் மூலமாக ஒரு லெவல் ப்ரொமோஷன் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் வச்ச ப்ரொமோஷன் அது கிடையாது. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இன்னொரு சிலையை கொண்டு வர்றார் அடுத்த சாப்டரில். அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த சாப்டரில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவங்களுக்குரிய உயர்வை தானே நேரடியாக கொடுக்க கர்த்தர் சித்தமாக. இதிலிருந்து நமக்கு ஒன்று தெரியணும், நம்ம அர்ப்பணிப்போடு இருந்தால் எந்த மனுஷர் நம்மை உயர்த்துகிறதல்ல, ஆண்டவர் நேராக நம்மளை உயர்த்துவார். ஆமென். நேராக உயர்த்துவார். அவரே டைரக்டாக நமக்காக செயல்படுவார். டைரக்டாக நமக்காக அவர் கிரியை செய்வார். நேரடியாக உயர்த்துவார். ஒரே காரியம், அர்ப்பணிப்போடு இருப்போம். எந்த விதத்திலேயும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு பாதுகாப்பாய் நாம் இருப்போம். எந்த விதத்திலையும் கர்த்தரை கனப்படுத்துகிறதில் கவனமாக இருப்போம். எந்த விதத்திலையும் கர்த்தருக்கு போக வேண்டிய மகிமையை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். இதிலெல்லாம் நம்ம கரெக்டாக இருந்தால் ஆண்டவர் நம்மை பார்த்து 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 உயர்த்துவார், கனப்படுத்துவார். தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலுக்கான அடித்தளம் கர்த்தர் போட்டுட்ருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் செலக்டடாக ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவருக்காக மனத்தாழ்மையோடு தாகத்தோடு தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாத ஒரு சிறு கூட்டம் ஆண்டவருக்கு தேவையாக இருக்கிறது. அதற்கு தான் நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். புரியுதா? அதுக்காக நம்ம ஆயத்தமாகணும். அதுக்கு நம்ம சின்சியராக கர்த்தரை தேடுவோம், மனத்தாழ்மையோடு கர்த்தரை தேடுவோம். எந்த மகிமையும் மனுஷனிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்வோம். கர்த்தருக்காக நம்மை பரிசுத்தமாய் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு கேட்ட மாதிரி இருப்போம். நிச்சயம் சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு அசைவு தேசத்தில் வரப்போகிறது. அதில் கர்த்தர் அதோடு கர்த்தருடைய ரகசிய வருகை சம்பவிக்க போகிறது. புரிதல்? அதுக்கோடு கர்த்தருடைய வருகை சம்பவிக்க போகிறது. அதுக்கு நம்ம ஆயத்தமாகலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம், க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உயர்த்துகிறதற்கு அவர் எப்பொழுதும் கருத்துள்ளவராக இருக்கிறார். ஒரே சொப்பனம் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் ராஜா நேபுகாத்நேச்சார் தானியருடைய காலில் வந்து விழுந்துட்டான். ஒரே சொப்பனம், அவனுக்கு தேசமே அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் அவனுக்கு தூபம் காட்டவும் கட்டளை கொடுக்கிறான். என்ன ஒரு உயர்வு! ஆனால் தானியேல் இதை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் ரெடியா இல்லை. இதே போலதான் புதிய ஏற்பாட்டிலே பவுலுக்கும் பர்னபாவுக்கும் நடந்துச்சு. அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நாங்களும் உங்களைப் போல மனுஷர்தானே என்று சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கும் இது போல வந்தது. நான் மனுஷரால் மகிமை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டார் அவர். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எந்த மகிமை மேன்மைகளை எந்த விதத்தில் வந்தாலும் அதை ஒரு பொருட்டாக நினைக்கவே நினைக்காதீங்க. எந்த ஒரு மேன்மையும் புகழ்ச்சியும் கனமும் நமக்கு வந்தாலும் அதை ஒரு பெரிய பொருட்டாக நினைக்காதீங்க. மனுஷரால் வருகிற மகிமையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுதான் நம்முடைய கால்களுக்கு சறுக்குதலாய் மாறி போய் விடுகிறது. அதுதான் நம்முடைய காலை சறுக்கி விழப்பண்ணும். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் ஆண்டவருக்கு வருகிற மகிமையை தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கை சறுக்கி கொண்டு போகிறது. அவருடைய வாழ்க்கை சறுக்கி கொண்டு போகிறது. நான் நிறைய பேரை கண்ணால் பார்த்துருக்கிறேன். சமீபத்தில் சிலதெல்லாம் நான் க்ளோஸாக பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் அவங்கள பயன்படுத்துகிற விதம் குறைஞ்சிருச்சு. அதற்கு முன்பாக ஆண்டவரை அவங்க கூட்டம் நடத்தும் பொழுது ஆண்டவர் கொண்டு வந்த ஜனங்கள் இப்போ வர்றது இல்லை. சிலதெல்லாம் குறைஞ்சிருது. காரணம் என்ன? ஆண்டவர் பயன்படுத்துகிறத குறைச்சிடுறார். காரணம் என்னென்னா, ஆண்டவருக்கு செல்ல வேண்டிய மகிமையை தங்களுக்கு எடுக்கும் பொழுது ஆண்டவரும் கிரியை செய்கிறதை நிறுத்தி விடுகிறார். இது ரொம்ப ஆபத்தான காரியம். ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனம் மகிமை கர்த்தருக்கே செலுத்தப்பட வேண்டும். மனுஷரால் மகிமை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த மகிமையை ஏற்றுக்கொள்வது தான் பிற்காலத்திலே நமக்கு பெருமையாக உருவெடுக்கிறது. அது பெருமையாக உருவெடுக்கும் பொழுது அது கர்த்தருக்கு விரோதமான செய்கையாய் மாறிவிடுகிறது. அதுதான் வீழ்ச்சியிலே கொண்டு போய் நம்மை நிறுத்திவிடும். அப்படி பெருமையடைந்த எத்தனையோ பேர் தங்களை ஒரு தெய்வ பிறவியாகவே கடைசியில் பிரகடனப்படுத்தி இருக்கிறான். எத்தனையோ கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் பெருமையின் உச்சத்திற்கு போய் கடைசியில் தாங்களும் ஒரு தெய்வ பிறவி என்கிறதை அவர்கள் அப்படியாக ஜனங்களுக்கு சொல்லி வஞ்சிக்கப்பட்டு அசுத்தாவிகளுக்கு இடம் கொடுத்து விழுந்து போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு காலத்திலே கிறிஸ்துவை பிரசங்கித்தவர்கள் பிற்காலத்திலே மனுஷரால் வருகிற மகிமைகளை ஏற்று 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 உண்மையாகவே தங்களையும் ஒரு இயேசு கிறிஸ்துவை போல பார்க்க தொடங்கி விடுகிறார்கள். பிசாசு அவங்களுக்குள் வஞ்சிக்க ஆரம்பிக்கிறது. அப்படி விழுந்து போனவர்களும் உண்டு. எவ்வளவு ஒரு கொடுமை அது! இன்னைக்கு சொல்லுகிறேன், மனுஷரால் வருகிற மகிமையை நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. தேவகுமாரன் சொல்றாரு, உலக இரட்சகர் சொல்றாரு, மகிமையும் கனத்தையும் ஏற்றுக்கொள்ள பாத்திரம் உள்ளவர் சொல்லுகிறாரு. நான் மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது கிடையாது. என்ன ஒரு சாட்சி! இதைத்தான் நீங்களும் நானும் ஃபாலோ பண்ணணும். இதுதான் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வழிமுறை. சோத்திரம் ஆண்டவரே, இதன் மூலமாக கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். இந்த தானியேல் மூலமாக மற்ற மூன்று பேர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகம், அவர்களுக்கும் ஒரு மேன்மை கிடைச்சது. ஆனால் அது கர்த்தரை அமைத்த மேன்மை அல்ல. அவங்களை கர்த்தரே உயர்த்துவதற்கான ஒரு திட்டத்தை அவர் அதுக்கு அடுத்து வச்சிருக்கிறார். என்றைக்குமே சொல்கிறேன், நம்முடைய உயர்வு ஒரு மனுஷரால் வருவதை கர்த்தர் விரும்புறதில்லை. ஆண்டவரே நம்மை நேரடியாக உயர்த்த நினைக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவையும் தானியேலை உயர்த்தின அதே தேவன் இவர்களையும் உயர்த்த நினைக்கிறார். அதற்கான அடுத்த ஒரு வழிமுறையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதற்கென்று வேற ஒரு ரூட் வச்சிருக்கார். எனக்கு ஒன்று சொல்கிறேன், மனுஷர் உங்களை உயர்த்தவும் முடியாது, நம்மை தாழ்த்தவும் முடியாது. நம்மை உயர்த்தினாலும் அது கர்த்தர், நம்மை தாழ்த்தினாலும் அது கர்த்தர். அவரை தவிர யாரும் நம்மை உயர்த்தவும் முடியாது, யாரும் நம்மை தாழ்த்தவும் முடியாது. அவர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் தகுந்த நேரத்தில் தகுந்த விதத்தில் நம்மை உயர்த்தி நம்மை மேன்மையாய் நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்து கொள்ளும், எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.